நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதிகாலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்தசேன கும்பமணி திருப்பதி கொங்கணவர், கமலமணியாரூர் கமலமணியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் நச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் முயவே. ஓம் கிரியா பபாஜி நமோம், ஓம் சிவாய நமோ. இன்று சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று நான்கு கேள்விகள் வந்திருக்கின்றன, முடிந்தளவு அவற்றிற்கு பதில் காண்போம். அதில் ஒன்று இரண்டு அனுபவ பகிர்வாக தந்து கேள்வியாக மாறியிருக்கின்றது. முதலாவதாக ஒரு அன்பருடைய விடயம், நான் எல்லா பொருட்களிலும் உலகியல் பொருட்களிலும் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன். இந்த உடலில் அதை அடைய வேண்டுமென்ற அவாவில் இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கை முறை, குடும்பம், இந்த நிலைகளை பார்க்கும்போது என்னுடைய இச்சைகளை நான் அனுபவிப்பேன் அல்லது அடைவேன் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஐயா. இதை நான் இந்த பிறப்பில் அடையாவிட்டால் மறுபிறப்பிலாவது எனக்கு இதுக்கு இதை அடைவதற்குரிய சந்தர்ப்பம் என்னுடைய ஆன்மாவுக்குண்டா? சைவ சித்தாந்த முறைப்படி நான் இந்த கேள்வியை போடுகின்றேன் என்று கேட்கின்றார். நிச்சயமாக இந்த பிறவியில் நீங்கள் அதை அடையாவிட்டால் மற்றைய பிறவியில் கூட உங்களுக்கு அந்த இச்சை உங்களுடைய ஆன்மாவில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அடையலாம். சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது? இறைவன் பெருங்கருணையாளர், தன்னுடைய குழந்தைகள் என்ன விரும்புகின்றதோ அதை அவன் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்றான், வினைகளுக்கு ஏற்றவாறு கொடுக்கின்றான். அதை மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுக்கின்றான் என்றுட்டு சொல்லிவிட்டு இறைவன் எனக்கு நான் நினைத்தேன், இச்சைப்பட்டேன், தரவில்லையே என்று சொல்லி துக்கப்படக்கூடாது. இச்சை நிச்சயமாக நிறைவேற்ற பண்ணுகின்றான் இறைவன். அந்தந்த ஆன்மாக்களுக்குரிய வினை பயன்களுக்கு ஊடாக நிறைவேற்ற பண்ணுகின்றான். ஏன் அந்த இச்சையை நிறைவேற்ற பண்ணுகின்றான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றதென்றால், அந்த இச்சை காரணமாக அந்த ஆன்மாவை அந்த இச்சையை கொடுத்து அனுபவி ராஜா அனுபவி என்று அந்த ஆன்மாவை உலகத்தில் விடுகின்றான். தான் உருவாக்கிய தனு கரண புவன போக உலகத்தில் அந்த ஆன்மா அந்த அனுபவத்தை பெறுவதன் மூலம் தன்னை பக்குவப்படுத்துகின்றது. ஆனால் எல்லா ஆன்மாவும் ஒரே பிறப்பில் பக்குவப்படும் என்பதல்ல. ஆனால் இந்த அனுபவங்கள் மூலமாக அந்த பக்குவம் கிடைக்கின்றது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு நிச்சயமாக அவருடைய இச்சைகள் இந்த பிறப்பில் நடந்துகிறாவிட்டாலும் அவருடைய பணமாக இருக்கலாம், அல்லது அவருடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லது வேறு விடயங்கள் காரணமாக இந்த பிறப்பில் அந்த ஆன்மாவுக்கு அது எட்டாவிட்டாலும் மறுபிறப்பில் நிச்சயமாக எட்டும். ஆனால் ஆன்மா பக்குவப்பட பக்குவப்பட இந்த இச்சைகள் தானாகவே அந்த ஆன்மாவை விட்டு நீங்கும் என்பது சைவ சித்தாந்த கருத்து. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை, அதாவது இச்சை மூலம் வந்த குறைவில்லாத நிறைவான வாழ்க்கையை அந்த ஆன்மா நிச்சயமாக எடுக்கும், கிடைக்கும். இறை அருளால், இறைவன் பெருங்கருணையாளன் என்பதால் அது அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்படும். இறுதியில் இந்த அனுபவங்கள் மூலம் இறைவனின் திருவடி திருவருள்தான் மிகவும் இவற்றையெல்லாம் செய்கின்றதென்று அந்த ஆன்மா பக்குவப்படும் போது அந்த இச்சைகள் அந்த ஆன்மாவை விட்டு அடுத்தடுத்த பிறப்புகளில் கூட நீங்கிவிடும். நீங்கின பின் அது இறைவனை நோக்கி இருக்கும் என்பது இந்த அன்பருக்குரிய பதில். ஆகவே நன்றாக இச்சைப்படுங்கள். நீங்கள் இச்சைப்படுவதெல்லாம் உங்களுடைய வினைப்பயனாகவே இருக்குமே தவிர நீங்கள் அல்ல. ஆனால் இன்னும் நீங்கள் உணரவில்லை. ஆகவே நன்றாக நாங்கள் இச்சைப்படலாம், இறைவன் அதை நிறைவேற்றி வைப்பான். இந்த பிறப்பிலோ அல்லது அடுத்தடுத்த பிறப்புகளிலோ நீங்கள் அந்த இச்சையை அடையலாம். அதில் ஒரு விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. இவையெல்லாம் வினைப்படி நடக்கின்றது என்றதை மாத்திரம் மறந்துவிடாதீர்கள். இது அன்பருடைய ஒரு கேள்விக்குரிய பதில். அடுத்த கேள்வி கேட்டிருக்கின்றார், அதே அன்பர்தான். ஐயா, பக்குவப்படுதல் பக்குவப்படுதல் என்றெல்லாம் சொல்கின்றோமே ஆன்மீகத்தில், அதை பற்றிய சிறு விளக்கம் தருவீர்களா? மீண்டும் பல இடங்களில் கதைக்கின்றோம், நாங்கள் பக்குவப்படுகின்றோம், சாதனை செய்கின்றோம், அதனால் பக்குவம் அடைகின்றோம் என்றெல்லாம் புரிகின்றது ஓரளவு. ஆனால் மீண்டும் விளக்கம் எனக்கு தேவை என்கின்றார். பக்குவம் உலகியலிலும் பார்க்கலாம், ஆன்மீகத்திலும் பார்க்கலாம் என்பது சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட விடயத்தை கிரியா யோகத்தில் கிரியா பாபாஜி சொல்லிய விடயங்களை வைத்து சுருக்கமாக பார்க்க போனால், உலகியலில் பக்குவப்படுதல் என்று சொல்வதற்கு பேராசிரியர் ஒரு உதாரணம் சொல்லுவார், ஒரு காய் கனியாகின்றது என்று. அதாவது ஒரு ஒரு பொருள் பயன்படுத்த முடியாத நிலையான ஒரு பொருளை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு வரும்போது அது பக்குவம் அடைகின்றது என்று உலகியலில் சொல்கின்றோம். அதாவது காய் கனியாதல் என்பது சைவ சித்தாந்த உதாரணம். அதுக்கடுத்ததை நாங்கள் இதை பார்க்கும்போது சித்தாந்தத்தில் பார்ப்போமாக இருந்தால், இந்த பக்குவப்படுதல் என்று என்னத்தை சொல்கின்றதென்றால், அறிவித்தவாறே உணருவது. அதுதான் சைவ சித்தாந்த வாக்கியம். நாங்கள் இறைவன் அறிவித்ததை அறிவித்தவாறே நாங்கள் அதை அறிந்து கொள்வோமாக இருந்தால் பக்குவப்பட்டு கொண்டு போகின்றோம் என்பது அதன் பொருள். ஆனால் அந்த அறிவித்ததை வேறு காரணமாக திரிபுர என்று சொல்லுவோம், வேறு விடயங்களால் மாயைகளால் உங்களுடைய வினைகளால் அதை திரிபுர பண்ணி அதை வேறு விதமாக உணர்வோமாக இருந்தால் அது பக்குவப்படுதல் அல்ல. ஆகவே பக்குவப்படுதல் என்று சொல்வது சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில், ஓ கிரியா யோகத்தை பொறுத்தவரையில், அறிவித்ததை அறிவித்தவாறே உணர்தல். ஆர் அறிவித்தது? இறைவன் அறிவித்ததை அறிவித்தவாறே உணர்தல் தான் பக்குவப்படுதல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த உணரும் போது இந்த விடயங்களை நாங்கள் இந்த இந்த நிலையில் இந்த அன்பருடைய கேள்விக்கு பக்குவப்படுதல் என்பதற்கு இந்த பக்குவப்படுதலுக்குத்தான் முதல் கேள்வியில் அவர் கேட்ட விடயத்தை நான் கொண்டு வருகின்றேன். எங்களுடைய விருப்பு வெறுப்புகள் மூலமாக, அதாவது இச்சை மூலமாக வருபவற்றை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவிப்பதன் மூலம் அனுபவம் பெற வேண்டும். அந்த அனுபவம் பெறுவதன் மூலம் எங்களுடைய ஆன்மா பக்குவப்படுகின்றது என்று இந்த அன்பருடைய இரண்டாவது கேள்விக்கு பொருள் காணலாம். ஆகவே நாங்கள் ஆன்மாக்கள், நாங்கள் பக்குவப்படுகின்றோம் என்றால் சித்தாந்தத்தில் அல்லது கிரியா யோகத்தில் எங்களுடைய சாதனை மூலமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய வினைப்பயன்களை அனுபவிப்பதன் மூலமாக இருக்கலாம். அதை அனுபவித்து அதன் மூலம் அனுபவம் பெற வேண்டும். அந்த அனுபவத்தின் மூலம் நாங்கள் பக்குவமடைகின்றோம் என்பதை விளங்கப்படுத்தலாம். ஆகவே உலகியலில் பொருட்களை வைத்து பார்க்கலாம், ஆன்மீகத்தில் எங்களுடைய ஆன்மா பக்குவம் எப்படி ஆன்மா எவ்வாறு பக்குவமடைகிறது என்பதை இந்த முறையில் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். வினையை அனுபவிப்பதன் மூலம் அந்த பக்குவ நிலை எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பது இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். இன்னொரு அன்பர் கேட்டிருக்கின்றார், நான் இந்த வாழ்வில் மிகவும் பெரிய கோடீஸ்வரன் அல்ல, ஆனால் பணத்துடன் இருக்கின்றேன். குடும்பம் நன்றாக இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, சமூகத்தில் எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் இருந்தும் அவர் போட்ட கேள்வி என்னவென்றால், நான் இதை வைத்து என்னை பெரியவனாக நினைத்து கொண்டு வாழ்கின்றேன். ஆனால் இப்போது 2 வருடமாக இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை கேட்டுக்கொண்டு வருகின்றேன். சிறிது சிறிதாக நான் பெரியவன் அல்ல, இறைவன்தான் இவற்றை நடத்துகின்றான் என்பதை முழுமையாக அறியவில்லை, ஆனால் அறிந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இதனுடைய கருத்து பதிவாக சொல்கின்றேன். இவ்வளவு வசதியுடன் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் அல்ல, அதாவது நான் ஒன்றுமே இல்லை, பூச்சியம் என்பதை இப்போது அறிந்து கொண்டு போகின்றேன். ஐயா, மிகவும் நன்றி உங்களுடைய இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து விளக்கத்திற்கு. நான் அதை முழுமையாக ஏற்று அதன் வழி நிற்காவிட்டால் கூட அந்த அறியும் திறன் எனக்கு கிடைத்து கொண்டு வருகின்றது. எல்லாமே அவன்தான் எனக்கு கிடைத்தது, விடயங்களுமே அவன்தான், அவனால் தான் கிடைக்க பெற்றது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொன்னதை சிந்தித்து பார்க்கின்றேன். கேட்டதை அந்த சிந்தித்தல் மூலம் எனக்கு அது புலப்படுகின்றது. இனி நீங்கள் சொன்ன மாதிரி தெளிந்து நிட்டை கூடல் வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளையும் சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த நிலை இந்த பிறப்பிலோ எந்த பிறப்பிலோ தெரியவில்லை, ஆனால் அறியத் தொடங்கிவிட்டேன் என்று தன்னுடைய அனுபவ பகிர்வை அனுப்பியிருக்கின்றார். மிகவும் உண்மை, மிகவும் உண்மை. நாங்கள் படித்தவற்றிலிருந்து கேட்டலுடன் விடாது அதை சிந்திக்க வேண்டும். அந்த சிந்திக்கும் தன்மை இறை அருளால், குரு அருளால் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் சிந்தியுங்கள். சிந்திப்பதால் தான் அதில் ஒரு தெளிவு கிட்டும். ஏனென்றால் உலகத்தில் பொருட்கள் மீது, பணத்தின் மீது மிகவும் நீங்கள் சொன்னபடி நீங்கள் வசதியாக இருக்கும் ஒரு குடும்பஸ்தன் என்கின்றீர்கள். இவை இருந்தால் இந்த சிந்தனையே வராது. நீங்கள் போன பிறப்பில் செய்த பிறப்புகளில் செய்த ஏதோ ஒரு புண்ணியம் இந்த பிறப்பில் 2 வருடங்களாக சித்தாந்த கிரியா யோகத்தில் தவழ்கின்றீர்கள். ஏதோ ஒரு புண்ணியம் காரணமாக உங்களுக்கு இது காது வரைக்கில் ஒட்டுகின்றது. இந்த சத்சங்கம் வெளிநாட்டில் அதை நீங்கள் எடுக்கின்றீர்கள். அதன் மூலம் சிந்திக்க தொடங்கியிருக்கின்றீர்கள். அது பெரிய வெற்றி. அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லுங்கள் ஐயா. அதுதான் உங்களுடைய கேள்விக்குரிய மேலதிக விளக்கம். அடுத்ததாக இந்த இடத்தில் வச்சு நான் உங்களுக்கு இன்னொன்றையும் சொல்ல விரும்புகின்றேன். இந்த விளக்கம் கிடைக்காதவர்கள் கூட, இதை கேட்பவர்கள் இந்த விளக்கம் கிடைக்காமல் கூட இன்னும் வாழ்கின்றார்கள். அதை சைவ சித்தாந்தத்தில் ஒரு உபமானம் மூலம் சொல்வார்கள். அது என்னவென்றால், மின்முனி பூச்சி, பேராசிரியர் சொல்வார், மின்முனி பூச்சி நிற்கின்றதாம் இரவு நேரங்களில், தான் இந்த உலகத்திற்கே வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று. ஆனால் சந்திரன் மெது மெதுவாக ஒளிரத் தொடங்கியவுடன் அந்த வெளிச்சம் இல்லாமல் போகின்றது. சந்திரன் நினைக்கின்றது, தான் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று. ஆனால் இரவு பகலாகும் போது சூரியன் அந்த இடத்தை எடுக்கின்றது. சூரியன்தான் முழு உலகத்திற்கும் வெளிச்சம் கொடுக்கின்றது என்று நாங்கள் எல்லோரும் நினைக்கின்றோம். சூரியன் நினைக்கவில்லை, ஆனால் அதற்கு மேலாக அதை இயக்குபவன் இறைவன். அவனுடைய ஒளியே எங்களுக்கு திருவருளாக ஒளியாக இருக்கின்றது என்பதை இறுதியில் காண்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் நான் எனது என்ற விடயங்களில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது இந்த மின்மினி பூச்சிகள் தான் எல்லாம் எங்களாலேயே நடைபெறுகின்றது, நாங்களே நடத்துகின்றோம் என்று இருக்கும் போது எங்களுக்கு மேலாக ஒருவன் இருப்பவன் இருக்கின்றான் என்பதை உணரும் வரை அந்த நிலையிலேயே நாங்கள் கட்டுண்டிருக்கின்றோம் என்று இந்த அன்பருக்குரிய கருத்து பகிர்வில் சைவ சித்தாந்தத்தில் சொன்ன இந்த ஓமானத்தை சொல்கின்றேன். நாங்கள் எல்லோரும் மின்மினி பூச்சிகள். ஆகவே எங்களுக்கு மேலே ஒன்று இருக்கின்றது என்று அதை கேட்டுக்கொண்டு போகும்போது இறுதியில் அது சென்று இறைவன் தான் இவற்றை செய்கின்றான் என்ற விடயத்தை கிடைக்கும் போது அதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை மூலம் செல்வது. அப்போதுதான் நாங்கள் ஒன்றுமே இல்லை, பூஜ்யம்தான் என்பது எங்களுக்கு புரியும். ஆகவே இந்த அன்பருடைய உணர்வு, அவருடைய அதை சிந்திக்கின்றார், அதன் மூலம் இந்த உணர்வுக்கு வந்து இந்த கருத்து பதிவை தந்திருக்கின்றார். ஆனால் அந்த வசதியான நிலையில் இருந்து கொண்டு உணர்கின்றார் என்பது சைவ சித்தாந்தத்தை அவர் கேட்டுக்கொண்டு 2 வருடமாக இருப்பதன் ஒரு வெற்றி. அதற்கு நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய. அடுத்ததாக இன்னொரு அன்பர் அனுப்பியிருக்கின்றார். வாழ்க்கை ஐயா, வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். சைவ சித்தாந்த கருத்துக்களையும் கேட்கின்றேன், கிரியா யோகா பயிற்சியையும் கேட்கின்றேன். 6 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றேன். பல பாடங்களையும் படிக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் துன்பம் இன்பம், கூடுதலாக துன்பம் இன்பம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் படித்து கேட்கின்றேன். இந்த சைவ சித்தாந்த நூல்களில் சொல்லப்படும் அடிப்படை விடயங்களை மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன் சத்சங்கங்களில். இருப்பினும் எல்லாவற்றையும் நான் விட்டு இதன் வழி போவதற்கு இன்னும் தனக்கு முடியவில்லை. காரணம் என்னவென்றால், என்னுடைய இச்சைகள், அது எனக்கு புரிகின்றது. இருப்பினும் இந்த இச்சைகளால் நடக்கப்போவது என்ன என்பது எனக்கு புரிகின்றது. நீங்கள் சொன்ன அடிப்படை கருத்துக்கள் புரிகின்றது. ஆனால் அதன் வழி நின்று முழுமையாக வெல்ல முடியவில்லையே ஐயா என்பது இவருடைய கருத்து பகிர்வென்று போடுகின்றார். நிச்சயமாக இது நீங்கள் ஒரு புறப்பில் முடிக்கலாம் என்பது கூட சாத்தியமில்லை. உங்களுடைய வினைகளுக்கு நங்க இது பல புறப்புகளில் போய்த்தான் இதன் முடிவு உங்களுக்கு எல்லாம் உறவினை என்பது கிடைக்கக்கூட சாத்தியம் உண்டு. அது உங்களுடைய வினைக்கணக்குகளை பொறுத்தது. ஆனால் நீங்கள் இந்த வழியில் செல்லும் போது இப்படியான விடயங்களை அறிந்தும் நீங்கள் புலவிடுகின்றீர்கள் என்றால் அதில் ஒரு கேள்வியை நீங்கள் போட வேண்டும். இச்சை எப்போதும் உண்டு, அதுதான் மனித வாழ்க்கை. ஆனால் நீங்கள் பாடங்களை இந்த இச்சை மூலம் வரும் அனுபவங்கள் மூலம் பாடங்களை கற்கின்றீர்கள், வாழ்க்கை பாடங்களை. ஆனால் அது பிழையென தெரிந்து கூட திரும்பவும் அதே இச்சையில் ஈடுபடுகின்றீர்கள், அதே பாடத்தை கற்கின்றீர்கள், மீண்டும் அதில் ஈடுபடுகின்றீர்கள், அதே பாடத்தை கற்கின்றீர்கள் என்றால் அது உங்களுடைய வினை கணக்குத்தான். உங்களை மீண்டும் மீண்டும் அந்த மாயை வலையில் உங்களை சிக்க வைக்கின்றது. ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்தால்தான் அந்த வலையிலிருந்து தப்பலாம். ஆகவேதான் இந்த மீன் வலையில் மீன்கள் அகப்படும் போது 3 நிலைகளுக்குரிய மீன்கள் என்று சொல்லி சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் சொல்கின்றார். அந்த வலையை கண்டவுடனே தான் தப்ப வேண்டும் என்று தப்புகின்றது சில மீன்கள். அதுதான் ஜீவன் முத்தர்கள் நிலை. ஆனால் வலைக்குள் சிக்குண்ட பின் தப்ப வேண்டும் என்று நினைக்கின்றது, அதுதான் எங்களுடைய சகல வர்க்கத்தினருடைய நிலை. அதிலும் சிலர் அது மேலே நோக்கி நாங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய நிலை, இறுதி நேரத்திலாவது அது கரைக்கு போகும்போது பாஞ்சு தண்ணிக்குள் விழுகின்றது. ஆனால் அது இன்பம் என நச்சு அந்த வலைக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்ற மீன்கள் ஒரு புறம். ஆகவே இந்த 3 நிலையிலும் எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு பேராசிரியர் ஒரு உபமானம் சொல்லுவார். அதை முந்தி பழைய வகுப்பிலும் ஒரு முறை சொல்லி இருக்கின்றோம். எங்களுடைய பாடசாலையில் நாங்கள் பாடங்களை படிக்கின்றோம். அந்த பாடங்களை படித்து முடித்தவுடன் வருட இறுதியில் அதற்குரிய சோதனை உண்டு, பரீட்சை. அந்த பரீட்சையின் மூலம் நாங்கள் பெறுபேறுகளை பெறுகின்றோம். ஆனால் வாழ்க்கையில் அப்படி இல்லை. நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமுமே எங்களுடைய பரீட்சை. அந்த பரீட்சையின் போதுதான் நாங்கள் பாடம் படிக்கின்றோம் என்று பேராசிரியர் அழகாக சொன்னார். உவமானம் ஒன்று. ஏனென்றால் வாழ்க்கையில் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு விடயங்கள் நடந்து முடிந்தவுடன் தான் எங்களுக்கு பாடம் கிடைக்கின்றது. பாடசாலையில் பாடம் படித்து முடிந்தவுடன் தான் பரீட்சை. வாழ்க்கையில் பரீட்சை முடிந்தவுடன் தான் பாடம் என்று அழகாக சொல்வார். அதுதான் எங்களுடைய நிலை. ஆனால் வாழ்க்கையில் அந்த பாடங்களை நாங்கள் சாரி அந்த பரீட்சைகளை நாங்கள் செல்கின்றோம், இன்ப துன்பங்கள் ஊடாக செல்கின்றோம். ஆனால் அதற்குரிய பாடத்தை நாங்கள் கற்ற பின்னும் அதிலிருந்து வெளியால் வர முடியாமல், முழுக்க முழுக்க 100% வர முடியாமல் மீண்டும் மீண்டும் பரீட்சை எழுதி கொண்டே இருக்கின்றோம். ஆகவே அந்த நிலையை இந்த அன்பர் யோசிக்க வேண்டுமென்றால், பாடசாலையில் நீங்கள் போய் படிக்கின்றீர்கள், இறுதியில் பரீட்சை எழுதுகின்றீர்கள், பரீட்சையில் தோல்வி என்றால் என்ன? அது உலகியலில் நீங்கள் மீண்டும் அதே வகுப்பில் படிக்க வேண்டும், மீண்டும் தோல்வி, மீண்டும் அதே வகுப்பில் படிக்க வேண்டும், தொடர்ச்சியாக அதே வகுப்பிலேயே ரிப்பீட் பண்ணி கொண்டிருப்பீர்கள் என்பது தகுந்த உதாரணம். ஆகவேதான் வாழ்க்கை பாடங்களில் நீங்கள் அதன் மூலம் அனுபவம் எடுக்கும் போது, முதலாவது அனுபவத்தில் தப்பிவிடலாம், இல்லை என்றால் இரண்டாவது அனுபவத்தில் தப்பிவிடலாம், இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த முழு பரீட்சைகளிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பீர்கள். எப்போது தப்பிவீர்கள் என்பது உங்களுடைய வினைக்கணக்கு என்பது இறுதியில் உங்களுக்கு புரிய வரும். இவற்றிலிருந்து தப்ப வேண்டும் என்றால், இவற்றை எல்லாம் ஊட்டுபவன் யார் என்ற ஒரு கேள்வியை உள்நோக்கி கேட்டுக்கொண்டு போனால் அது பரம்பொருளின் செயல். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், இந்த பரீட்சைக்கு நெடுகவும் போய் பரீட்சையை எழுதி கொண்டிருக்காமல் அதன் மூலம் பரம்பொருள் என்று தெரிந்தால் அவனை பற்றி கொள்ளுங்கள். குருவருளால் திருவருளை பற்றுங்கள். இந்த வழி நிற்கும் போது நீங்கள் இந்த கூடுதலாக வாழ்க்கை பரீட்சையை நீங்கள் எழுத தேவையில்லை. எழுதுவதென்று சொல்வது உவமானம். வாழ்க்கை பரீட்சையில் நீங்கள் செல்ல தேவையில்லை. இன்பத் துன்பங்களை இலகுவாக விட்டு கொண்டு போகலாம். அதற்கு மூலத்தை அறியுங்கள், மூலத்தை நாடுங்கள். அதுக்கு குருவருள் சத்குரு கிரியா பாபாஜி அருள் புரிவார். அவரின் வழி மூலம் அந்த மூலத்தை அறியுங்கள். அதன் மூலம் நீங்கள் இதிலிருந்து விடுபடலாம் என்பது இந்த நண்பருடைய கேள்விக்குரிய பதில். ஆகவே இந்த 4 கேள்விகளும் தான் இன்று வந்திருந்தது. அந்த 4 கேள்விகளுக்குரிய பதிலை முடிந்த அளவு கண்டிருக்கின்றோம். அதே போல் மற்ற அன்பர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை அல்லது கேள்விகளை அனுப்பி கொண்டிருங்கள். எல்லோருக்கும் அது உதவட்டும். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம் ஓம் சிவாய. இப்போது இரவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இரவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வழமை போல கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. மீண்டும் பழைய இடத்தில் கனேடியன் பாபாஜி சங்கத்திலிருந்து நாங்கள் இதை கேட்கக்கூடியதாக இருந்தது. கடந்த சில சத்சங்கங்கள் பல புனித ஸ்தலங்களிலிருந்தும் பல யாத்திரைகளின் போது கேட்டோம். அதிலிருந்து மீண்டும் பழைய நிலைமையில் வந்து நடைபெறுகின்றது மகிழ்ச்சி. அடுத்து இன்றைய கேள்விகள் 4 வந்திருந்தன. 4க்கும் சிறப்பான பதில்கள் கிடைக்கப்பட்டன. அதிலிருந்து பல விடயங்களை கிரியாசாரர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதில் முதலாவது அன்பரின் கேள்வி, இச்சை படுதல் பற்றிய கேள்வி. அதற்கும் சைவ சித்தாந்தத்தின்படி இச்சை நிச்சயமாக நிறைவேற்றப்படுகின்றது. இறைவன் பெருங்கருணையாளர். அனுபவம் ஆன்மா பக்குவப்படும் போது இடையெல்லாம் அவருக்கு கிடைக்கும். இந்த பிறப்பு நிறைவேற்றப்படாமல் போனாலும் மறுபிறப்பு நிச்சயமாக நிறைவேறும். இவையெல்லாம் வினைப்பயன்படி நடக்கும் என்று மிக சிறந்த சுருக்கமான கருத்துக்கள் கூறப்பட்டது. இந்த ஒவ்வொரு கருத்துக்களிலும் பல விடயங்கள் இருக்கின்றது. அதை நாங்கள் ஆழ்ந்து சிந்திக்கும் போது அவர் அந்த கிரியாசாரலுக்கு விளங்கும் என நினைக்கின்றேன். அடுத்ததாக 2வது கேள்வி பக்குவப்படுதல் பற்றியது. அதாவது உலகியல் பக்குவப்படுதலுக்கு உதாரணமாக ஒரு காய் கனியாதல் பற்றி சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் மூலம் விளக்கப்பட்டது. அதே நேரத்தில் சித்தாந்தத்தில் பார்க்கும்போது இறைவன் அறிவித்ததை அறிவித்தவாறு உணர்தல் பக்குவப்படுதல் என்ற கருத்தும் தெளிவாக கூறப்பட்டது. எங்கள் விருப்பு வெறுப்புகள் படி நாம் அனுபவித்த அனுபவம் மூலம் அறியும் போது பக்குவ நிலை கிடைக்கும் என்பது தெளிவாக விளக்கப்பட்டதிலிருந்து அதற்குரிய பதில் எல்லோரும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக பணத்தை பற்றிய கேள்வி. முக்கியமாக காசைதான் கடவுள் என்பார்கள். அது மாதிரி பணத்தால் ஏற்படுகின்ற அவஸ்தைகள், அதனுடைய இதழை பற்றிய கேள்விகளுக்கும் பல சிறந்த விளக்கங்கள் கிடைக்கப்பட்டது. அதாவது, பணம் இருந்து நான் படித்தவற்றிலிருந்து சிந்தித்தல் வேண்டும், அதன் பின்பு உணரலாம், உணரும் போது தெளிவு கிடைக்கும், அப்போது அதற்குரிய பதில் விளக்கம் கிடைக்கும். இதற்கு உதாரணமாக சில உதாரணங்கள் மூலம் விளக்கப்பட்டது. முதலில் மின்மினி பூச்சி, அடுத்து சந்திரன், சூரியன், இறைவன், இந்த நான்களையும் கொண்டு அதற்கு தெளிவான கருத்துக்கள் விளக்கப்பட்டதிலிருந்து அதற்குரிய பதிலை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்போதுதான் நாம் ஒன்றுமில்லை, பூச்சியம் என்ற தன்மையை உணரலாம் என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டது. இறுதியாக நான்காவது கேள்வி வாழ்க்கை பற்றியது. அதாவது, ஒரு 5 6 வருடங்கள் பல பாடங்கள் படித்து இன்பம் துன்பம் இருந்தாலும் தன்னுடைய இச்சையை எப்படி முழுமையாக வெல்லலாம் என்ற அவாவுடன் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அதற்கும் அவருடைய அவா நிறைவு செய்யப்பட்டு சிறந்த விளக்கம் தரப்பட்டது. இச்சை எப்போதும் உண்டு, அதுதான் உலக வாழ்க்கை என்பதும், அதற்கு முக்கியமாக ஜீவன் முத்திரர்கள், சகலவர்த்தனர் போன்ற உதாரணங்கள் மூலம் சுருக்கமாக விளக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, பாடசாலையில் நடக்கும் 3 ஆண்டுகள் இறுதி பரீட்சைகளையும் எமது வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பரீட்சையும், அதாவது எமது அன்றாட வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பரீட்சை எடுத்த பின்பு தான் சித்தி கொள்ளலாம் என்பது உதாரணம் மூலம் விளக்கப்பட்டது. பரீட்சை மூலம் திருவருளை பற்றுங்கள், அவருக்கு சத்குரு பாபாஜி அருளை பெற்று நாங்கள் அதை நிவர்த்தி செய்யலாம் என்று இறுதியாக தெளிவாக கூறப்பட்டது. எனவே இன்றைய 4 கேள்விகளிலிருந்தும், இன்றைய சத்சங்கத்திலுமிருந்தும், எல்லா சகலர் எல்லோரும் வந்து ஒரு தெளிவான கருத்தை பெற்றிருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
நன்றி இறைவன் ஐயா, உங்களுடைய புரிதல் மூலம் அதை முடிந்தளவு சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் ஜெய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜினுடைய கருணையால் நல்ல ஒரு அறிவுபூர்வமான கேள்வியாகவும், அதுக்கு பாபாஜியுடைய அருளால சைவ சித்தாந்தத்துல கொடுக்கப்பட்ட கருத்துகளும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதுதான் கிரியா யோகத்தினுடைய பெரும் முன்னேற்றம். கிரியா யோகத்து பயிற்சியை வச்சு சைவ சித்தாந்த கருத்தை அதில் கொண்டு அடிப்படையாக வச்சு நம்ம முன்னேறி வர்றோன்றது இந்த ரெண்டாவது கேள்வி கேட்டார நபர் அருமையான கேள்வி. எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கு, செல்வம் இருக்குது, பதவி இருக்குது, நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன், இருந்தாலும் இந்த சைவ சித்தாந்தம் கேட்ட பிறகு எனக்குள்ள ஒரு கேள்வி, நல்ல அருமையான ஒரு சிந்தனை. இதான் சைவ சித்தாந்தம் இதுக்கு ஒரு பெரிய அடிப்படை, அவரு அதை பின்பற்றாருன்றதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு விஷயம். இப்படிதான் நம்ம வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம முன்னேறி வரோம்ன்றத நம்மளே நம்மள அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்னு இது பேராசிரியர் வந்து சொல்றார். நம்ம வந்து இச்சைக்கு உட்பட்டவர்கள் தான், நம்ம ஞானி கிடையாது, யோகி கிடையாது. ஆனா ஒரே ஒரு கருத்து பேராசிரியர் என்ன சொல்வாரு, இந்த இச்சையிலேயே நீ இருக்கக்குள்ள அந்த இச்சையிலேயே இருக்கணும், இறையும் தேடு இறையும் தேடுன்னு சொல்லுவாரு வாரியார் சுவாமி. வயிற்றுக்கு இறை தேடு, உயிருக்கும் இறை தேடுன்னு சொல்லுவாரு. அத போல சைவ சித்தாந்த பேராசிரியர் என்ன சொன்னாரு, இந்த இச்சை நமக்கு இருக்கத்தான் செய்யும், அது எந்த இச்சை ஆகணாலும் இருக்கலாம், அந்த இச்சைய எப்படி ஏற்படுதுன்றது நமக்கு சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அப்படி உணரக்கூட நம்ம இந்த இறை சிந்தனையிலையும் அதிக நம்ம இச்சையை நம்ம கொள்ளணும். இப்படி அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க, இப்படி அவங்க இந்த பாதையில போயிருக்காங்க, இதை கடைபிடிக்க சொல்லிருக்காங்கன்னு அந்த இச்சையும் இருக்கக்குள்ள அப்ப பேராசிரியர் என்ன சொல்றாரு, இந்த இச்சையும் அதுல கலக்கக்குள்ள இந்த இச்சை கூட சேரும், அந்த இச்சை தானாவே கொஞ்சம் கொஞ்சமா குறையும் என்றத சைவ சித்தாந்தத்துல பேராசிரியர் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க உண்மையாலுமே இச்சைய நீங்க விளக்கித்தான் நீங்க முன்னேறி வர்றீங்கன்றதுல இந்த கேள்வியிலேயே நல்லா எங்களுக்கு தெரியுது. அத பேராசிரியர்கிட்ட ஒரு அன்பர் வந்து ஒரு கேள்வி சொன்னாரு, ஐயா இந்த சைவ சித்தாந்தத்துக்கு வந்த பிறகு எனக்கு இந்த காரு எல்லாம் எனக்கு பிடிக்கலையா, இருந்தாலும் நான் வித்துடலான்னு பாக்குறேன், வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம ஈஸியா போயிட்டு வரலாமே வரலாமே, நான் வேணாம்னு நினைக்கிறேன், அவங்க இச்சை என்ன வந்து ஆட்கொள்ளுது. அப்ப பேராசிரியர் என்ன சொன்னாரு, இல்ல அவங்க இச்சையும் நீங்க சரிப்படுத்தி ஆகணும், நீங்க பக்குவமா ஆயிட்டீங்கன்றதுனால உங்களை சேர்ந்தவங்கள நீங்க வெறுக்க முடியாது, அவங்க கொஞ்ச காலம் வந்த பிறகு முற்றிலுமா மூணு நாலு பேரும் சேர்ந்து இது தேவையில்லைன்ற ஒரு நிலையை சாமி உருவாக்குவார், நீங்க அந்த இச்சைக்கு உடன்படணும், அவங்கள உடன்படு அவங்களும் உடன்பட்டு இருக்கிறாங்க, அதனால அவங்க உடன்படுறவங்களே நீங்க பொறுத்தாகணும். அப்ப இந்த இச்சை கூட ஏறக்குள்ள அந்த இச்சை தானா குறைஞ்சிரும் என்றத பேராசிரியர் அழகா சொன்னார். அருமையான கேள்வி. அதுக்கு இந்த நாலு கேள்விக்கும் சாரு சைவ சித்தாந்தத்தில இருந்து எடுத்த ஒரு அந்த அர்த்தங்கள் பதில் வந்து ரொம்ப அருமையான ஒரு அர்த்தத்தை கொடுத்தது. அதே போல பாபாஜியினுடைய திருவருளால இந்த வாட்டி சாரு வந்து இந்திய பயணத்துல சைவ சித்தாந்தனுடைய இந்த நாலு நாயன்மார்களுடைய இதுவும் அப்புறம் இந்த சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய இதுல இந்த நாலு பேருடைய குரவர்களுடைய இடத்துக்கும் போற ஒரு வாய்ப்பை பாபாஜி ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதனுடைய இந்த ஏற்பாட்டினுடைய ஒரு அருள் பூராவுமே கிரியா யோக சாதகர்களுக்கு வந்து சேரும், நீங்க வரணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை, இதனுடைய தோற்றம் உங்களுடைய கருத்துக்களா வந்து அது அருளா பழிக்கும். இத வந்து மாணிக்க வாசகர் அழகா சொல்றாரு, அதை உணர்ந்துதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அத மாதிரி நிறைய மாற்றங்களை நமக்கு பாபாஜி ஏற்படுத்தி கொடுக்குறாரு, இன்னும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த சைவ சித்தாந்தத்து மூலியமாகவும். பயிற்சிகளை நல்ல விதமா நம்ம செஞ்சு முன்னேறி வருவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. வளமை போலவே அதை மெருகூட்டி அதற்கு மேலாக மெருகூட்டி அதை மிகவும் அருமையாக தொகுத்திருக்கின்றீர்கள் பாபாஜி பெரம்பொருளின் ஆசியுடன். அதுதான் உண்மை. இறுதியில் நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் மிகவும் உண்மை. அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாராலும் எல்லா இடத்திற்கும் உடனடியாக சென்று இந்த அருளாசிகளையா அல்லது இடங்களையா தரிசித்து உங்களுடைய சாதனையை பெருக்க நேரடியாக முடியாவிட்டாலும் அந்த நேரம் வரும் வரை இப்படியாக நாங்கள் அதாவது சாதகர் கூட்டமாக சிலர் சென்று இவற்றை பார்த்திருக்கின்றோம், பெற்றிருக்கின்றோம். அதன் மூலம் உங்களுக்கும் அதில் ஒரு பங்கு உண்டு என்று யோகியார் யோகி ராமையா அவர்கள் சொல்கின்றார்கள். 25% சாதகர் கூட்டத்தில் நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு அதனுடைய பலன் உண்டு. மீதி 75% உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதன் வழி நிற்கும் போது உங்களுக்கும் உரித்தாகும். ஆகவே அதன் வழி நில்லுங்கள். அதன் மூலம் பல பல அறிவுக்குரிய கேள்விகள் பாபாஜி பலர் மூலமாக அதை தெரிவிக்கும்படி உங்களுக்கு செய்வார். அதற்கு கேள்விகள் தான் முக்கியம். கேள்விகள் வரும்போது பாபாஜி மற்றவர்கள் மூலம் அதற்குரிய பதில்களை கொண்டு வருவார். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ சிவாய நமோ.